எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்தோட ரெண்டாம் நிலையை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம போன வாரம் வந்து ஆன்மீகத்தோட முதல் நிலையை பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ரெண்டாம் நிலையை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த ரெண்டாம் நிலை இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத வந்து அழகான ஒரு சூத்திரம் மூலியமாக இங்க உங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புறேன். நீ அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்பொழுது நீ உன்னையே குறை கூறிக்கொண்டிருக்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய ஆன்மீக பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரம். அப்படின்னா முதல் நிலையில என்ன பார்த்தோம், நம்மளுடைய துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் வந்து மற்றவங்க தான் பொறுப்பு, இது ஏன் பொறுப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் வந்து ஆன்மீகத்துக்குள்ளேயே வரல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப இதுல வந்து நம்ம அனுபவிக்கிற எல்லா துயரங்களுக்கும் நம்ம இந்த நிலைப்பாடுக்கும் நாம தான் பொறுப்பு அப்படின்னு எப்ப நம்ம அதை நம்ம மேல அதை எடுத்துக்கிறோமோ அப்போதான் நம்ம வந்து இந்த ஆன்மீக பயணத்துக்குள்ள இருக்கோம், நமக்குள்ள வந்து இந்த ஆன்மீகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த சூத்திரம் சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு நம்ம போறச்ச அந்த டிரான்சிஷன் நமக்கு தெரியணும் இல்லையா. நம்ம இப்ப முதல் நிலையில இருந்திருக்கோம், நம்ம அதை ரியலைஸ் பண்ணிட்டோம். தெரியாதவர்லயும் நம்ம அந்த முதல் நிலையில இருக்கோம், தெரிஞ்ச பிறகு என்ன ஆகுது, நம்ம அந்த ரெண்டாம் நிலைக்கு போறோம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம உயர்ந்து போவது என்றால் அதற்கு மூல காரணம் அப்படின்னு எதை பார்த்தோம்னா அது நம்மளோட அறிவு தான். இப்போ போன வாரம் அந்த மெசேஜ் வந்து நான் கொடுக்குறேன். எப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் கஷ்டத்துக்கும் உங்கள் துன்பத்துக்கும் அடுத்தவங்க தான் காரணம்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஆன்மீகத்துக்குள்ளே இல்லைன்னு சொன்னோன்னு, ஓஹோ அப்படியா அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடுத்தவங்க மேலே அந்த தப்பை போடுறதை விட்டுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படிங்கிறச்ச என்ன ஆகுது, இந்த முதல் நிலையில இருந்து நீங்க ரெண்டாம் நிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன கொடுக்குறோங்க, அங்க அதை உணர்றதுக்கான ஒரு அறிவு நமக்கு அங்க கிடைக்கிறது. அப்போ இந்த நிலை ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலை, ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு நம்ம போறச்சா அதை நமக்கு அந்த டிரான்சிஷனை கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளுடைய இந்த நாலேஜ். அப்போ இந்த நிலையில வந்து உள்ள மனிதர்களின் அறிவு எப்படிப்பட்டது அப்படிங்கறத இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா இப்ப நமக்கு எதனாலங்கிற அந்த உணர்வு வருது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத முதல்ல நம்ம யோசனை பண்ணுவோம். அப்ப யோசனை பண்றச்ச ரெண்டு விதமா, ஒண்ணு இது மத்தவங்களால அப்படிங்கறத நம்ம முதல் நிலைக்கு போயிடுவோம், இது நம்மளால அப்படின்னு நமக்கு நாமே டேர்ன் பண்ணிக்கிறச்ச என்ன ஆயிடும், நம்மளுக்கு நமக்குள்ள என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ இந்த துயரங்களுக்கு காரணம் என் மனம்தான் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம உணர்வோம். ரெண்டாவது என்ன, இப்ப நம்ம இதனால நம்ம ஆசைப்படாம இருந்திருந்தோம்னா இந்த துயரமே இல்லையே அப்படிங்கிறது ரெண்டாவது. ஸோ நம்ம மனத்தை ஒரு காரணமாக சொல்லுவோம், நமக்குள்ள இருக்கிற ஆசையை காரணமாக சொல்லுவோம். இப்போ மூணாவது நிலை, மூணாவது ரீசன் என்ன கொடுப்போம், இப்போ வந்து இந்த சூழ்நிலையில நான் பொறுமையோட இருந்திருந்தா எனக்கு வந்து இந்த ஒரு கஷ்டம் இல்லையே, அவசர அவசரமா நான் ரியாக்ட் பண்ணேன்னா இதுக்கு வந்து இந்த ஒரு துயரத்துக்கு காரணம் என்ன, நான் இந்த மாதிரி அவசரமா சொன்னதுனால பண்றதுனால தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறச்சு. நாலாவது, அதுல இருக்கிற அந்த மோகத்துல நம்ம விழாம இருக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்டுல வந்து சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிவி வாங்கலாம் அப்படின்னா இந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். எங்க வீட்டுல புது டிவி வர போதுன்னா அவங்க ஸ்கூல்ல எல்லாம் இப்ப சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, டிவி வாங்க போக முடியல, புது டிவி வாங்கறதுக்கு முடியல அப்படின்னா என்ன ஆயிடும், இந்த குழந்தைங்க வந்துட்டு நான் டிவி வாங்கலையா, நான் ஸ்கூல்ல எல்லாம் சொல்லிட்டேன்னா அந்த ஒரு பதற்றம் இருக்கும். அந்த குழந்தைங்க இன்னும் அந்த முதல் நிலையிலே தானே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இன்னைக்கு நம்மளால முடியல அதனால நம்ம போய் வாங்கல, அதுதான் டிவி மேல ஒரு மோகம் இல்லை. இப்ப பெரியவங்களா இருந்ததுன்னா ஒரு காரே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார் புதுசா ஒரு கார் வாங்க போனாலும் நமக்கு ஒரு என்தூசியாசம் இருக்கும். அந்த கடைக்கு போனோடனே அந்த கார் டீலர் வந்து சொல்றாரு, சார் இந்த மாடல் வந்து இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடும், இல்லை ஒரு வாரத்துல வந்துடும் அப்படின்னா நமக்குள்ளேயே ஒரு என்ன சொல்றது, ஒரு திடீர்னு ஒரு துயரம் வந்துடும். ஐயோ இவ்வளவு தூரம் நம்ம வாங்கணும்னு நினைச்சு இன்னைக்கு எடுத்துடலாம், நல்ல நாளா இருக்கு எடுத்துடலாம்னு நினைச்சோம், முடியலையே அப்படிங்கிற ஒரு மனசு கஷ்டப்படும் இல்லையா. அது வந்து எதனால வருது, இந்த பொறுமை இல்லாம இருக்கிறதுனால தானே வருது, அது மேல மோகம் இருக்கிறதுனால தானே வருது. ஸோ நமக்கு நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன, நம்மளுடைய மனசு. அடுத்தது என்ன, அது மேல நம்ம வைக்கிற ஆசை. கார் மேல இப்ப காரனே ஏத்துக்கிறோமே, கார் மேல நம்ம வைக்கிற ஆசை. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அதுல, அத வந்து பொறுமையா வெயிட் பண்ணி வாங்காம அவசர அவசரமா நம்ம வாங்கணும்னு நினைக்கிறது. அப்புறம் என்ன இருக்கு, அது மேல நம்ம மோகம் வச்சிருக்கிறதுனால நமக்கு அது இருக்கு. இப்போ இந்த ரீசன்ஸ் தான் வந்து மெயினா நம்மள துயரப்பட வைக்குது. இது துயரப்பட வைக்குதுன்னு நம்ம தெரிஞ்ச பிறகு நம்ம வந்து என்ன ஒரு சிந்தனைக்கு வரணும் அப்படின்னா, இந்த உலகத்துல என்ன வந்து கஷ்டப்படுத்துறதோ, என்ன துயரப்படுத்துற சக்திக்கு சக்தி எதுக்குமே எங்கேயுமே யாருகிட்டயுமே இல்லை. இந்த சக்தி யாருகிட்ட இருக்கு, என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நான் வருத்தப்படணுமா, நான் துயரப்படணுமா, நான் சந்தோஷப்படணுமா, இது வந்து எங்கிட்ட தான் இருக்கு, இது என் மனசுகிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறச்ச என்னோட இந்த அனுபவம், இந்த அனுபவத்தையும் பொருள்படுத்துவது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, இது எல்லாத்தையும் பொருள்படுத்துறது எது, என்னோட மனசு. இந்த மனசு ஏன் நம்மளை துயரப்படுத்த வைக்குதுங்கிறத அடுத்தது நம்ம பார்க்குறோம். ஏன் இது துயரப்படுத்த வைக்குது, இது ஏன்னா அதுக்கு அறியாமைங்கிற ஒன்று இருக்கு, ஆசைன்னு ஒன்று இருக்கு, பலகீனம்னு ஒன்று இருக்கு. இந்த மனதுக்கு இது மூணும், அதாவது இக்னரன்ஸு, அது மேலே இருக்கிற ஆசை, அதுக்கப்புறமா நம்மளுடைய வீக்னஸ், இந்த குறைகள் இந்த மனசுக்கு இருக்கு. இப்போ இந்த குறைகள் இருக்கிறதுனால தான் இது நம்மளை அந்த பொருள் மேலே ஆசை வச்சு நம்மளை அந்த துயரத்துக்குள்ளே இதை ஆழ்த்துது. இப்போ இது வந்து பொருள்களை பொறுத்தவரை, இப்போ பொருள்களை ஒதுக்கி வச்சிருவோம். இப்போ யாராவது நம்மளை வந்து ஹர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க, என்ன தகாத வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம ரெண்டாம் நிலைக்கு போயிட்டோம், ஆன்மீகத்துக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்கணும். மற்றவங்க நம்மளை பேசுறதுக்கு இழிவா பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ அவங்களுக்கு உரிமை இருக்கு, அவங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி நமக்கும் ஒரு உரிமை இருக்கு. என்ன என்ன உரிமை அது, அதை பொருள்படுத்தாம இருக்கிறதுக்கு உரிமை நமக்கு உண்டு. ஸோ அவங்களுக்கும் ஒரு உரிமை இருக்குப்பா, அவங்களுக்கு உரிமை இருக்கு அதனால அவங்க பேசுறாங்க, எனக்கு உரிமை இருக்கு அதை பத்தி கேர் பண்ணாம போறது அப்படின்னு போறது தான் ஒரு உத்தமமான ஒரு செயல். அடுத்தது நம்ம என்ன யோஜனை பண்ணணும்னா, என்ன நடந்தாலும், அதாவது என்ன நிகழ்ச்சிகள் நம்மளை சுற்று அந்த சூழ்நிலைகள் என்ன நடந்தாலும், உண்மையே ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த சூழ்நிலைகளை வந்து மாற்றத்துக்கு என்னால முடியாது, என்னால அந்த சூழ்நிலைய மாற்ற முடியாது. ஆனா எது என்னால முடியும் அப்படின்னா, அதை சந்திக்கும் என்னோட மனசுல இருக்கிற சக்திய கொண்டு என்னால அதை மாத்த முடியும். அப்போ அதை சந்திக்கும் என் மனதை என்னால் மாற்றும் உரிமையும் சுதந்திரமும் எனக்கு உண்டு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு இந்த துயரத்துல இருந்து முக்தி தானே. மத்தவங்க நம்மள பேசினாங்கன்னா அவங்க பேசுறது அவங்க உரிமைப்பா, நான் வந்து கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அதை கேட்டுட்டு அதை பொருட்படுத்தாம போறது என்னோட உரிமைப்பா, நான் அதை பண்ணிட்டு போறேன் அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு, இந்த சூழ்நிலைய என்னால மாற்ற முடியாது. எது என்னால மாற்ற முடியும்? நான் பாக்குற அந்த பார்வை, என் மனதை என்னால் மாற்ற முடியும், அந்த உரிமையும் சுதந்திரமும் எனக்கு உண்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்தது வந்து, இப்போ நிறைய பேர் எனக்கு இது நடந்துருச்சு, எனக்கு இந்த கஷ்டம் வந்தது, நான் இந்த கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ துக்கப்பட்டேன் அப்படின்னு இப்போதான் புலம்பிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு நம்ம எப்படி அதுதான், இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு நாவல்னு சொல்லணும், ஒரு ஸ்டோரி. இத வந்து நம்ம அப்படி பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அழகான விஷயங்களே, அது ஒரு அனுபவமே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நம்ம போறோம், திடீர்னு வெளியில போறோம், நாலு பேர்த்த பாக்குறோம் அப்படின்னாவே அது ஒரு அனுபவம் தான். அவங்க கிட்ட பேசி அவங்களோட உறவாடி நம்ம வந்து அவங்கள ஃப்ரெண்ட்ஸாவோ ஃபேமிலியாவோ நம்ம பாக்குறது, அதுவும் ஒரு அனுபவம் தான். இப்போ ஒரு அழகான ஒரு உலகம், அது ஒரு மாயை தான். இருந்தாலும் அந்த மாயைக்குள்ள நம்ம மாட்டிக்காம அந்த அழகை ரசிப்பது தான் உத்தமமான ஒரு செயல். அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன என்ன வரும்னா, நமக்குள்ள ஒரு மனப்பக்குவம் வரும். அப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு அந்த மனப்பக்குவம் வந்தாச்சு அப்படிங்கறத நம்ம நீங்க உணர்ந்துக்கலாம். இப்போ எந்த அடுத்தது வந்து நம்ம பாக்குறச்ச, எந்த பொருளுமே இது என்ன இன்பம் கொடுக்கும் துன்பம் கொடுக்குங்கிறதே இல்லை. இப்போ ஒரு ஒரு கதை புக் எடுத்து நீங்கள் படிக்கிறோம், அந்த கதை புக்கு வந்து உங்களுக்கு வந்து சுவாரஸ்யத்தை கொடுக்கலாம். எனக்கு அது சுவாரஸ்யம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு இன்பமாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு துன்பமாக கூட இருக்கும். ஸோ அந்த பொருள்னால வந்து இன்பமோ துன்பமோ கிடையாது. எதனால இன்பம் துன்பம்னா, நம்ம மனசால தான், நம்ம மனசுதான் அப்படி தோண வைக்கிது. எனக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குது, சந்தோஷமா இருக்கு. இது எனக்கு துக்கத்தை கொடுக்குது அப்படின்னா எனக்கு இது துக்கத்தை கொடுக்குது. இப்ப இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்க. இப்ப ராமர் இருந்தார், ராமர் வந்து காட்டுக்கு போகணுங்கிறத கைகேயி முடிவு பண்ணிட்டா, தசரதன் ஒத்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துட்டார். இப்போ ராமன் வந்து காட்டுக்கு போறச்ச கைகேயிக்கு அது மகிழ்ச்சியை கொடுத்து, லக்ஷ்மணனுக்கு அது கோபத்தை கொடுத்து, அயோத்தி மக்களுக்கு அது சோகத்தை கொடுத்தது. ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க ஒவ்வொரு மாதிரி இமோஷன். ஆனா ராமனுக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, ராமனோட மனம் அமைதியாக இருந்தது. சோ ராமன் அந்த இடத்துல எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் தேவையற்றது, இதெல்லாம் பண்றது எது, இந்த மனம்தான். சோ அந்த மனப்பக்குவத்தை அவர் பெற்று, சோ அந்த மாதிரி ஒரு அமைதி நமக்குள் வர வேண்டும். அதனால நம்ம வந்து போய் இந்த அந்த முதல் நிலையில இருந்தவங்க மாதிரி போய் சூழ்நிலையை மாத்தணுங்கிற அவசியம் தான். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வீடு சரியே இல்லை, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு கஷ்டம்தான், வீட்டுக்கு வந்ததுலேருந்து துயரம் தான். என்ன பண்ணுவாங்க, அது சொந்த வீடா இருந்தா கூட அதை வித்துப்பிட்டு வேற ஒரு வீடு போய் வாங்குவாங்க. வாடகை விடாம அந்த அடுத்த நிமிஷம் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இந்த வீடு சரியில்லை, இந்த வீட்டுல இருக்கிற வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லி. சோ இது வந்து அந்த சூழ்நிலையை மாத்தக்கூடிய ஒண்ணு. எதை மாத்தணும், சூழ்நிலையை மாத்தணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம மனசை மாத்த கத்துக்கணும். அது ஃபர்ஸ்ட். சோ ரெண்டாவது வந்து என்னன்னா, நம்மளுடைய அந்த நிலைப்பாடு ஆட்டிடியூட், அதை வந்து நம்ம வந்து மாற்ற வேண்டும். இப்போ வெளி உலகம் மூணாவது வந்து, இந்த வெளி உலகம் வந்து என்னை துன்புறுத்துகிறது அப்படின்னு அது அது அந்த நினைப்பு அந்த எண்ணம் நமக்கு வரும்போது, நாம் வந்து அது வெறும் ஒரு சீன் செட்டிங் தான், ஒரு தோற்றம் தான், அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது கடைசி ஒரு ஒரு வார்த்தை என்னன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு நண்பனோ ஒரு பகைவனோ எது ரெண்டுமே இந்த மனசு தான். ஸோ இந்த மனசு தான் நமக்கு நமக்கு இன்பத்தையும் கொடுக்கிறது, நமக்கு துன்பத்தையும் கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு நாம் வர வேண்டும். இதுதான் வந்து சாஸ்திரம் வந்து சொல்றது, மனம் ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்து மோக்ஷயோ அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னா, நம்ம மனம்தான் இந்த பந்தத்திற்கும் இந்த மோக்ஷத்துக்கும் காரணம். ஸோ ஒரு நல்லது ஆனாலும் சரி, ஒரு கெட்டது ஆனாலும் சரி, இதுக்கு காரணம் இந்த மனசு தான் அப்படிங்கிறது. பகவத்கீதை வந்து அதே ஒரு ஒரு வாக்கியத்தை பகவத்கீதையும் சொல்றது, நீயே உனக்கு நண்பன், நீயே உனக்கு பகைவன். இதே தானே மனமேவ மனுஷியானாம்ங்கிறதே தான் வந்து பகவத்கீதையும் சொல்லுது. அப்போ இந்த ரெண்டாம் நிலையில் உள்ளவர்கள், ஏன்னா நம்ம முதல் நிலையில இருந்து ரெண்டாம் நிலைக்கு நம்ம போனவங்க எப்படி நினைக்கணும், முதல்ல அந்த பகைவனை நாம் அறிய வேண்டும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யாருப்பா இந்த பகை எதனால இப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம், எதனால அது இந்த மனசுனால அதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். முதல்ல எந்த ஒரு சிச்சுவேஷனை நம்ம டிஃப்யூஸ் பண்ணனால அதுக்கு சோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே நமக்கு சந்தோஷம் துக்கம் கொடுக்கறதோட சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அது இந்த மனசு தாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடும். ஸோ அது முதல்ல அந்த இடத்தைய எது எங்க அந்த சோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறச்ச நம்ம வந்து 50% நம்ம அதில் ஜெயிச்சிட்டோம். அடுத்த 50% இருக்குல்ல, அந்த அடுத்த 50% நம்ம எப்போ ஜெயிப்போம் அப்படின்னா, அந்த பகைவனை, அதாவது மனசு எப்போ அது பகைவனாக இருக்கோ அப்படியாப்பட்ட அந்த மனசை நம்ம நண்பனாக மாற்றும் போது அடுத்த 50% வெற்றி நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்ன, நம்மளோட அந்த ரைட் டயக்னோசிஸ் தான். கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம அதை மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி அதுக்கு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற அந்த முயற்சி நாம் செய்யும் போது நமக்கு அந்த மாற்றம் வந்துவிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டயக்னோசிஸ், ரைட் கைண்ட் ஆஃப் டயக்னோசிஸ். ரெண்டாவது நமக்கு அந்த நல்ல முயற்சி, இது ரெண்டும் இருந்தால் பகைவனை நண்பனாக நம்மால் மாற்ற முடியும். இப்போ இந்த முயற்சி செய்கிறோம், இப்போ நம்ம ரெண்டு சொல்லிட்டோம், ஓகே டயக்னோசிஸ் சொல்லிட்டோம். ஸோ இந்த டயக்னோசிஸ் எப்படி டயக்னோஸ் பண்ணணும், என்னென்னலாம் அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸு, மோகம் இருக்குது, லோபம் இருக்குது, அகங்காரம் இருக்குது, இக்னரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த முயற்சி என்னென்ன முயற்சியெலாம் நம்ம செஞ்சோம்னா, இந்த முதல் நிலையிலேருந்து நம்ம அடுத்த நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அது பார்த்தா தானே நம்மளால் அந்த முயற்சியில் ஈடுபட முடியும். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, ஓகேப்பா பூஜை பண்ணுறோம், நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறோம், விரதம் பண்ணுறோம், தவம் இருக்கோம், இது முதல் நிலையில் இருக்கிறவங்களும் பண்ணுறாங்க. ஆனா அவங்க என்ன ரெக்கக்னைஸ் பண்ணல, இந்த மனம் தான் காரணங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணல, மத்தவங்கள் தான் காரணம் அப்படிங்கறத ரெக்கக்னைஸ் பண்றாங்க. சோ இப்போ இந்த முதல் நிலையில இருக்கிறதோட ரெண்டாவது நிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உணர்வு மனம்தான் காரணம்ங்கிற உணர்வு அதை வந்து நம்ம அறிஞ்சு இந்த பூஜை புனஸ்காரம் இந்த விரதம் தவம் பாராயணம் இதெல்லாம் நம்ம மேற்கொள்றச்ச நம்மளுடைய ஆன்மீக பயணம் அங்க ஆரம்பித்து விடுகிறது. இப்போ இந்த ஒரு விசாரம் பார்த்தோம். இப்ப அடுத்த ஒரு விசாரம் நம்ம பார்க்கணும். இப்போ ஏன் இந்த மனசு வந்து இந்த பகைமை உணர்ச்சியோட நம்ம கிட்ட இருக்கு? நல்லதா தானே இருக்கணும், மனசு எப்பவுமே நமக்கு தான் சப்போர்ட் பண்ணும். இப்ப என்னமோ திடீர்னு ஒரு கான்செப்ட்ல ஓகே இது மனசு நமக்கு பகையா இருக்கு, இதை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு பேசுறோம். ஏன் பகையா இருக்கு, எல்லாருக்குமே அது பகையா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இது அவங்க அவங்களோட நேச்சருக்கு தகுந்த மாதிரி அது பகையா இருக்கு. என்ன அது எப்படி இருக்கு இந்த பகைமை உணர்ச்சி வந்ததுன்னா, இப்போ நம்ம சில பேரோட நம்ம பழகிறோம், பழகின பிறகுதான் அப்புறம் அவங்க போக்கு பிடிக்காம அவங்க மேல நமக்கு கோபம் வருது, அதுக்கப்புறம் நமக்கு பகைமை உணர்ச்சி வருது. ஆனா இந்த மனசுக்கு வந்து என்னன்னா, பிறந்த போதே வந்து அந்த பகைமை உணர்ச்சி இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த மாயைக்குள்ள இந்த குழந்தை இந்த பூமியில பிறக்குது. அப்ப இந்த மாயையெல்லாம் சுத்தி சுத்தி பாக்குது, பார்த்துட்டு அந்த மாயையே உண்மைன்னு நம்புது. நம்பி அதோட வளர்ச்சி அது வளர்ந்து வர்ற காலத்துல என்ன ஆயிடுதுன்னா, அதுக்குள்ள வந்து இந்த மாயையான தன்னை சுத்தி இருக்கிற கோபத்தை பார்க்குது, அது கோபத்தை எடுத்துக்குது. நம்ம அதை சுத்தி இருக்கிற மோகத்தை பார்க்குது, அதையும் அப்சர்வ் பண்ணிக்குது. இந்த லோபத்தை பார்க்குது, இந்த லோபத்தையும் எடுத்துக்குது. அப்ப என்ன ஆயிடுது, இது எல்லாத்தையும் எடுத்து எங்க கொண்டு வைக்குது அப்படின்னா, இது அந்த மனசுக்குள்ள கொண்டு வச்சுது. அப்போ இந்த மனசுங்கிறது பார்த்துக்கோங்க, ஒரு 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 காப்பர் வெசல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது உள்ளுக்குள்ள மோகம் போகுது, கோபம் போகுது, லோபம் போகுது, எல்லாம் போகுது. அப்போ இதெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னா, ஒரு ஆசிட் எப்படி வந்து இந்த காப்பர் வெசல்ல வந்து அரிக்குமோ அந்த மாதிரி இந்த தேவையில்லாத இந்த தீய குணங்கள் வந்து அந்த வெசல்ல வந்து அரிக்கும். இப்போ அரிச்சதுன்னா என்ன ஆயிடும், அதோட அந்த ஒரிஜினாலிட்டி போயிடும் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த மனசும், இந்த மனசு அந்த ஒரிஜினாலிட்டி தன்னுடைய அந்த நல்ல குணம் அந்த ஒரிஜினாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துக்கிட்டே வரும். இதை நம்ம மேல மேல வளர்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், அது மேல மேல அந்த கோபத்திலேயே இருக்கும். அதே அந்த பாத்திரத்தை அரிச்சு கடைசியில அந்த மொத்தமா அது கெட்டு போற அளவுக்கு அந்த இன்கிரீடியன்ஸ் அதுக்குள்ள போட்ட இன்கிரீடியன்ஸ் அதை மாத்திடும். ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறச்ச என்ன பண்ணுறோம், இந்த கோபத்தை இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துடுறோம். வெளியில் எடுத்துட்டா என்ன ஆகிடும், ஆசிடை வெளியில் எடுத்துட்டா என்ன ஆகிடும், அந்த காப்பர் வெசல் ரியாக்ட் ஆகுதுன்னு நிறுத்திடும் இல்லையா. அதனால தான் நம்ம வந்து இந்த சாதகம் பண்ணுறதோட அந்த அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கோபம் இந்த மோகம் இந்த இக்னரன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம கலைஞ்சிடணும், எடுத்துடணும். களை எடுத்துட்டாதான் நமக்கு அந்த அதுதான் நம்ம முயற்சின்னு சொல்றோம். எதை எதை பண்றதுக்கு முயற்சி, இந்த மாதிரி விஷயங்களை ரிமூவ் பண்றதுக்கான ஒரு முயற்சியில நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அடுத்த க்வெஸ்சன் வரும், ஓகேப்பா இந்த இக்னரன்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணணுங்கிற, இது எப்படி நான் எடுப்பேன், எனக்கு வழி தெரியலையே அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, இப்போ எங்களுக்கு ஒரு சிம்பிளா நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு மூணு நாள் இதை சாதகம் பண்ண ஆரம்பிச்சாலே மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். முதல்ல என்ன, இந்த கர்ம யோகம் பண்றது அப்படின்னா என்ன, நம்மளுடைய வேலைகளை சரிவர அறிந்து புரிந்து செய்வது. சோம்பேறியா உட்காந்துட்டு நான் இப்ப ரெண்டாம் நிலையில இருக்கேன்னு பண்ண முடியாது. நம்மளுடைய வேலை பார்க்கறவங்க வேலைக்கு போறவங்க அவங்க வேலையை வந்து திருத்தமா தர்ம முறையில நடத்தணும். இப்ப நான் கர்ம யோகம்னு சொன்னாவே அது தர்மம் அந்த இடத்துல வந்துடும். இப்ப வீட்டுல ஹோம் மேக்கரா இருந்தாங்கன்னா அந்த வீட்டு வேலைகளை அந்த பொறுப்புகளை தர்ம மார்க்கத்துல நடத்துறது. ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க நல்ல விதமா படிச்சுப்பாங்க. ஸோ அவங்க அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பண்ண வேண்டிய காரியங்களை பண்றதுதான் இந்த கர்மயோகம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் வந்து ஒரு ஒரு ஓரத்துல போய் உட்காந்து நான் தியானம் பண்றேன்னு எல்லாரும் பிஸியா ஆபீஸ் போற நேரத்துல நான் தியானம் பண்றப்பான்னு போய் உட்கார்றது கர்மயோகம் கிடையாது. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த விதத்துல நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் மற்றவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு அப்புறம் ஃப்ரீ டைட்ல பண்றது தான் தியானம். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இந்த சஞ்சலத்தை நம்ம முதல்ல நிறுத்தணும். நிறைய பேருக்கு வந்து இதுதான் ப்ராப்ளமே, இந்த அங்கிளாப்பு இருக்கும். ஐயோ என் பையன் பையன் படிக்கலையே, ஐயோ என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் இல்லையே, ஐயோ என் பையனோட பையனுக்கு வந்து இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு இந்த குடும்பத்தை நினைத்து நினைத்து பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் இந்த சம்சாரத்திலேயே நம்ம இந்த அங்கலா போட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம். இந்த இதுதான் நமக்கு சஞ்சலத்தின் முதல் காரணம். இதை வந்து நம்ம குறைக்க பார்க்கணும். முழுசா எடுக்க முடியாது, ஏன்னா அந்த சம்சாரத்துல இன்னும் நம்ம உழம் பண்ணிட்டு இருக்குமே, அதனால அதை ஃபுல்லா எடுக்க முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்னா அதை குறைச்சிக்கலாம். நம்மளை நம்பி நம்ம சூழ்நிலை நம்ம கிரியேட் பண்ணது கிடையாது, அப்ப ஏன் நம்ம வந்து கவலைப்படணும் அப்படின்னு. இதுதான் நான் வந்து முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னேன், லிவிங் இன் த ப்ரெசன்ட்னு. ஸோ அதை வந்து நம்ம பண்ணணும். ஸோ ரெண்டாவது, நம்மளுடைய மனசில் இருக்கிற சஞ்சலத்தை குறைத்து கொள்வது. மூணாவது, அறியாமையை களைதல். நான் சொன்னேன்ல, அறியாமைங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களை படித்தோ கேட்டோ பார்த்தோ தெரிந்து கொள்ளுதல் அவசியம். நாலாவது, நம்ம சமய நூல்களையோ ஆத்ம ஞானம் கொடுக்கும் ஒரு ஒரு நூல்களை ஒரு குருவின் உதவி கொண்டு படித்து தெரிந்து கொள்வது. இப்போ இந்த கடைசி பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். ஏன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆத்ம ஞானம்னா ஓகேப்பா இன்டர்நெட்ல போய் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மெட்டீரியல் எடுத்து பார்த்து எனக்கு ஞானம் வந்துச்சு அப்படின்றாங்க. இல்ல, எப்பவுமே இந்த ஆத்ம ஞானம் ஒரு குருவின் உதவியோடு தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா இதுக்கு மூணு லெவல் இருக்கு. ஆத்ம ஞானம் பெறுவதற்கு மூன்று நிலை இருக்கிறது. அத வந்து ஸ்ரவணம் மனநம் நிதித்யாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம வந்து இந்த பிரம்ம ஞானத்தை இந்த ஆத்ம ஞானத்தை ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும். அடுத்தது வந்து அதில் இருக்கிற சந்தேகங்களை நம்ம குருக்கிட்ட கேட்டு அதை வந்து நம்ம அந்த சந்தேகங்களை தீர்த்துக்கணும். தீர்த்துட்ட பிறகு அந்த விஷயங்களை பற்றி நம்ம சிந்திக்கணும். சிந்திச்ச பிறகு அதில் நம்ம தியானம் செய்யணும். ஸோ நம்ம கேட்கணும், அதுக்கப்புறமா சந்தேகங்களை நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கணும், அதில் நம்ம சிந்திக்கணும், அதை கொண்டு நம்ம தியானம் செய்யணும். ஸோ இதை செஞ்சோம்னா நமக்கு அந்த ஆத்ம ஞானம் வரும். ஆத்ம ஞானம் வந்ததுன்னா நம்ம நம்ம மேலே சொன்ன இந்த மூணு இதுக்குல அறியாமை, அப்புறமா நம்ம மனசஞ்சலம், நம்ம கர்மயோகம்லாம் நம்ம பண்ணுவோம். அப்போ நம்ம பண்ணுறச்ச நம்ம அந்த மனசை வந்து பகைவனாக இருந்து வந்த மனசை நம்ம நல்லவனா நண்பனா நம்மளால மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த ரெண்டாம் நிலை சூத்திரம் உங்களுக்காக. நீ அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்பொழுதும் நீ உன்னையே குறை கூறிக்கொண்டு இருக்கும்போது அது உனக்கு ஆன்மீக பயிற்சியை உனக்குள் ஆரம்பிக்க உதவுகிறது. இத வந்து எப்பொழுதும் இத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறச்ச, இது வந்து இப்போ படிச்சுட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம வந்து அதை திரும்ப திரும்ப நம்ம மனசுல நம்ம தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம அதை தியானிக்கிறச்ச நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அப்போ நம்ம அந்த ஆன்மீக இதில் வந்து நம்ம நடை போட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி இன்றைய செய்தியை வந்து இங்கே வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.